எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கெழுதிய தூயனச் செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மார்க்கெழுதின செய்தி பிரிவு ஒன்று, இறை வார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு, யோவான், சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலால் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓரிடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் அச்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கடல் அலை யாருக்காகவும் காத்திருக்காது. இறையேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, இந்த உலகத்தையே என்னுடைய ஆட்சியின் கீழாக கொண்டு வர வேண்டும். முடியாது என்ற வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கை என்ற அகராதியில் இல்லை. நான் நினைத்ததை நான் சாதித்து விடுவேன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு உலக தலைவராக இந்த உலகையே ஆள வேண்டும் என்று நினைத்த நெப்போலியன் அவர்கள், இந்த மாவீரன் நெப்போலியன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய நிகழ்வு. மன்னர் நெப்போலியன் தன்னுடைய தளபதிகள் அனைவரையுமே தன்னுடைய உணவகத்தில் வந்து உணவு உண்ண அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். சரியான நேரத்தில் அனைவரும் வர வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிவிடுகின்றார். சரியான நேரத்தில் இவரும் அந்த உணவை உண்கின்றார். தளபதிகள் யாருமே வரவில்லை, இவர் தனியாக அமர்ந்து உணவை உண்டு கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அனைத்து தளபதிகளும் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நேரம் கடந்து விட்டது, அவரும் உணவை உண்டு முடித்து விட்டார். வாருங்கள் தளபதியே, நாம் செல்வோம், உணவு உண்கின்ற நேரம் முடிந்து விட்டது, நாம் போருக்கு செல்வோம் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து போருக்கு அவர்கள் புரிகின்றார்கள். அவருக்கு மனசாட்சியே இல்லையா? அவங்கனா சாப்பிடாம இருக்கிறாங்க, நேரம் தாழ்ந்து வந்துட்டாங்க. அவங்க சாப்பிட்ட பிறகு போருக்கு சென்று அவர்கள் இன்னும் ஒரு வலிமையோடு அவர்கள் போர்களை புரிந்திருப்பார்கள். ஆனால் மாவீரர் நெப்போலியன், நீங்கள் உணவு உண்ண தேவையில்லை, போருக்கான நேரம் ஆகிவிட்டது, போருக்கு செல்வோம் என்று அவர்களை அழைத்து செல்கிறார். இது ஒரு சிறிய நிகழ்வு தான், ஆனால் இந்த சிறிய நிகழ்வு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. அதை தான் இன்றைய முதல் வாசகமும் சரி, அதை தொடர்ந்து வருகின்ற நற்செய்தி வாசகம் சரி, நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். எல்லாம் வல்லவராகிய ஆண்டவர், காலத்தையும் நேரத்தையும் கடந்த ஒரு நபராக ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, பாவிகளாகிய நமக்காக அவர் மனிதராக இந்த அவனியிலே அவர் பிறக்கின்றார். இந்த பூமியில் அவர் பிறக்கும் பொழுது எல்லா மனிதர்களையும் போல அவரும் வாழ்கிறார். பாவத்தை தவிர முழு மனிதனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதை நாம் கண்டு உணர்ந்திருக்கின்றோம். கடந்த ஞாயிறு அன்று கூட நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடினோம். அந்த திருமுழுக்கு பெருவிழாவானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழு மனிதனாக இந்த உலகுக்கு வெளிகாட்டுகிறார். எனவே முழு மனிதன் இந்த உலகத்தில் என்ன செய்வார்களோ அதையும் அவர் செய்கின்றார். எனவே காலத்தையும் நேரத்தையும் கடந்த கடவுள் இந்த கால எல்லைக்குள்ளாக வந்து இந்த நேரத்தின்படிதான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறார். இந்த உலகத்தை படைத்த கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக நாமும் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மட்டும்தான். எனவே இந்த 24 மணி நேரமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்குள்ளாக தான் இறையாட்சியை அமைக்க வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பாரோ அதுபோலதான் அவருடைய செயல்பாடும் அமைந்திருக்கிறது. எனவே இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் முற்று நோக்கும் பொழுது இந்த நற்செய்தி வாசகமானது தொடங்குகின்ற இடம் தொழுகை கூடம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சார்ந்திருந்த இந்த யூத சமயத்தின்படி காலையில் அவர் தொழுகை கூடத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபட்டு அங்கு இறைவாக்கு உரைக்கின்றார் காலை பொழுதில். அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய சீடர்களுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் செல்கின்றார். குறிப்பாக சீமோன் பேதுரு அவர்களுடைய வீட்டிற்கு ஆண்டவர் செல்கின்றார். அப்பொழுது செல்லும் பொழுது அவருடைய மாமியார் காய்ச்சலால் இருக்கின்றார். அவரை தொடுகின்றார். அவர் குணமடைந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறார். அடுத்ததாக மாலை வேளையில் பல நோயுற்ற நபர்களும் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களுக்கு குணமாக்குகின்றார், நலமாக்குகின்றார். எனவே அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு அவர்கள் திரும்புகிறார்கள். திரும்பும் பொழுது தாங்கள் குணமடைந்ததை என்பதை உணர்ந்தவராக அந்த மகிழ்ச்சியை பல மக்களோடும் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே இன்னும் அதிகமான மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். அப்பொழுது நேரம் ஆகிவிட்டது. அவர் விடியற் காலையில் தனியாக சென்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார். எனவே ஆண்டவருக்கு இந்த ஒரு நாள் முழுவதும் கொடுக்கப்படுகிறது. காலை தொழுகை கூடத்தில் தொடங்கிய அவருடைய வாழ்க்கையானது ஒரு நாள் வாழ்க்கையானது விடியற் காலையில் அவர் ஆண்டவரோடு ஜெபிப்பதில் நிறைவு பெறுகிறது. அதைத் தொடர்ந்து அடுத்த ஊருக்கு அவர் நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் இந்த 24 மணி நேரத்தை எவ்வாறாக திட்டமிட்டு அவர் வாழ்ந்தார் என்பதை இந்த நற்செய்தியானது நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. காலையில் தொழுகை கூடத்தில் தொடங்குகின்றார். காலையில் அவருடைய நண்பர்களை வீட்டில் சந்திக்கின்றார். மாலை பொழுதில் மக்களுக்கு குணமாக்குகின்றார். இரவு தூங்குகின்றார். அடுத்த நாள் காலையில் அவர் ஆண்டவரோடு உரையாடுகின்றார். இந்த 2020 கடந்த ஆண்டு முழுவதும் நாம் இந்த கொரோனா என்ற தொற்று நோயின் காலத்தில் நாம் முடங்கி கிடந்தோம். இந்த காலத்தில் நாம் இழந்தது பல. நம்முடைய தொழிலை இழந்திருக்கலாம், நம்முடைய வியாபாரத்தை இழந்திருக்கலாம், நம்முடைய பொருளாதாரத்தை நாம் இழந்திருக்கலாம். இந்த இழந்து போன பட்டியலை நாம் போடும் பொழுது அது அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த கொரோனா தொற்றின் வழியாக நாம் பலவற்றை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதை நாம் இப்பொழுது நாம் நினைவு கூற வேண்டும். எனவே காலையில் நாம் எழுந்து அவசர அவசரமாக நம்முடைய வேலைக்கு நாம் செல்வதை இந்த கொரோனா காலமானது நமக்கு தடுத்து நிறுத்தி நாம் நிதானமாக செயல்பட நமக்கு அழைப்பு கொடுத்தது. மேலமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த 24 மணி நேரத்தில் நம்முடைய குடும்பத்தாரோடு இணைந்து நாம் செயல்பட்டோம். எங்கும் வெளியே போக முடியாது. எனவே நம்முடைய பழைய வாழ்க்கை முறையெல்லாம் நாம் மீட்டு எடுத்தோம். வீடுகளில் அமர்ந்து நாம் குடும்பத்தாரோடு பேசி மகிழ்ந்து அவர்களோடு விளையாண்ட தருணமானது அதிகமாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவரிடத்து பேசுவதற்காக, ஆண்டவரிடத்தில் இறைவேண்டுதல் செய்வதற்கான அதிக நேரத்தை நாம் பயன்படுத்தினோம் என்பதை நாம் இப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டும் கண்டிப்பாக. எனவே காலையில் இருந்து விவிலியம் வாசிப்பதை நம்முடைய வழக்கமாக வைத்திருந்தோம். மாலை நேரத்தில் நம்முடைய குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபமாலை ஜெபிப்பதிலும் இறை வார்த்தையை வாசிப்பதிலும் தியானம் செய்வதிலும் நாம் அதிகமான நேரத்தை நாம் செலவழித்தோம். ஆனா இப்ப கேட்டா இந்த கொரோனானால பல தளர்வுகள் வந்து விட்டது, நாம் வெளியே செல்லலாம் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலுமாக திரையரங்கு போன்ற பொழுதுபோக்குகின்ற பல சாதனங்கள் இப்பொழுது திறந்திருக்கின்றன. எனவே இப்பொழுது நம்முடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலத்தில் நாம் ஜெபித்த அந்த வாழ்க்கையானதை நாம் சற்று இப்பொழுது புதைத்துக் கொண்டே வருகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. நாம் அப்பொழுது குடும்பத்தோடு இணைந்து அதிகமாக ஜெபித்தோம். இப்ப நம்மள்கிட்ட கேட்டா எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஜெபிப்பதற்காக நேரம் இல்லை, நான் பிஸியா இருக்கேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஜெபிப்பதற்காக எனக்கு நேரமே இல்லையே என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஒரு நாள் வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய நண்பர்களையும் சந்திக்கின்றார், மக்களையும் சந்திக்கின்றார், ஆண்டவரையும் சந்திக்கின்றார். காலையில் தொழுகை கூடத்தில் ஆண்டவரை சந்திக்கின்றார். அடுத்த நாள் விடியற் காலையில் தனிமையில் ஆண்டவரோடு உரையாடி ஆண்டவரோடு ஜெபித்து தன்னுடைய நேரத்தை அதில் செலவு செய்கின்றார். ஆண்டவருக்கு பல வேலைகள் இருந்தாலும், நற்செய்தியை அறிவித்தாலும், குணமாக்குகின்ற நலமாக்குகின்ற இந்த பணியை செய்தாலும், பயணம் செய்தாலும், ஆண்டவர் தந்தையாம் கடவுளிடத்தில் பேசுவதில் அவர் ஒரு நாளும் மறக்கவில்லை. அதை மறுக்காமல் அவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே நமக்கு பல நேரங்கள் இருக்கின்றன, பல காலங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் சொல்லுவோம், நேரமே இல்லை, நான் என்ன செய்ய முடியும் என்று பல வேளைகளை நாம் சொல்லியிருப்போம். ஆனால் நேரத்தை நாம் சரியாக கணக்கிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு பல நேரங்கள் மிச்சமாக இருக்கிறது. பல வேளைகளில் தேவையற்ற காரியத்தில் தான் நாம் அதிகமான நேரத்தை செலவு செய்கின்றோம். தொலைக்காட்சி மேலுமாக அலைபேசியை பயன்படுத்துவதில் தான் நாம் அதிகமான நேரத்தில் அதில் பயன்படுத்துகிறோம். தேவையற்ற வீடியோக்களை பார்ப்பதில் இருந்தாலும் சரி, சமூக தளத்தில் பல்வேறு காரியங்களில் நாம் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் ஒரு தேவையற்ற நேரமாக தான் இருக்கிறது. எனவே நம்முடைய தேவைக்கு தான் இந்த நேரத்தை, சமூக தளங்களை, ஊடகங்களை நாம் பயன்படுத்துமே தவிர, இப்போது அந்த சமூக தளங்கள் நம்முடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவித்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நேரத்தை நாம் வீணடிக்காமல் ஆண்டவன் நமக்கு சொல்கின்ற இந்த நேரத்தை கணக்கிட்டு திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைதான் லூக்கா நற்செய்தி பிரிவு 14 இறை வார்த்தை 28 நாம் வாசிக்கின்றோம். ஒரு கட்டிடம் நீங்கள் கட்ட வேண்டும் என்றால் அமர்ந்து முதலில் நீங்கள் திட்டமிட வேண்டும். எந்த ஒரு செயலையும் நீங்கள் திட்டமிடாமல் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது தோல்வியை மட்டும்தான் அடையும். மாறாக எந்த செயலை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுகின்றீர்களோ அப்பொழுது அந்த செயலில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்பதை தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. எனவே எந்த ஒரு செயலையும் நாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மேலுமாக சபை உரையாடல் புத்தகம் பிரிவு 3 இறை வார்த்தை 1 நாம் வாசிக்கின்றோம். பிறப்புக்கென்று ஒரு காலம் இருக்கிறது, இறப்புக்கென்று ஒரு காலம் இருக்கிறது, நடவு நட ஒரு காலம் இருக்கிறது, அறுவடை செய்யவும் ஒரு காலம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த சபை உரையாடல் புத்தகத்தின் வழியாக அழகாக நமக்கு தெளிவு காட்டுகிறார். எனவே ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்திற்கு ஏற்றபடியாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றார். எனவே நாம் விளையாடுவதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும், நாம் இந்த தொலைக்காட்சியை பார்ப்பதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரோடு பேசுவதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும், ஆண்டவரோடு பேசுவதற்கும் நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார். மத்தேயு செய்தி பிரிவு 26 இறைவார்த்தை 40 ஆண்டவர் இவ்வாறாக கேட்கின்றார், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க உங்களுக்கு வலுவில்லையா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் கேட்கின்றார்? கிறிஸ்தவனை தோட்டத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை சிந்தி அவர் தன்னுடைய இந்த துன்பத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டு இருக்கின்றார். அடுத்தபடியாக தந்தையாம் கடவுளுடைய திருவுளப்படி அவருடைய ஆணைப்படி அவர் சிலுவை சாவை ஏற்று அவர் அனைவருக்கும் மீட்பு கொடுக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், ஒரு மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபிக்க உங்களுக்கு வலுவில்லையா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்றார். எனவே நாமும் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகின்றோம்? ஆண்டவர் நமக்கு என்று 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கின்றார். அது ஏழையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சோம்பேறியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு சமமான காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதை யார் எப்படியாக பயன்படுத்துகின்றார்களோ, அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகின்றார்களோ, அதை பொறுத்துதான் அவருடைய வாழ்க்கையானது அமைகின்றது. அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். மேலுமாக மார்க் நற்செய்தி பிரிவு 6:21 நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கட்டளை இடுகின்றார். காரணம், அப்பொழுதுதான் தன்னுடைய 72 சீடர்களையும் அவர் இருவர் இருவராக அனுப்பி ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும் என்ற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய போகின்ற அந்த செயலுக்கு ஒரு முன்னோட்டமாக மக்களை தயாரிப்பதற்காக இந்த சீடர்களை அவர் அனுப்பி வைக்கின்றார். மீண்டுமாக அவர்கள் வந்து பெருமிதத்தோடு, நாங்கள் சொல்வதை இந்த பேய்கள் எல்லாம் கேட்கின்றது, எங்களுக்கு சாத்தான் அடிபடுகிறது என்று பெருமையோடு அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே நீங்கள் உழைத்தது போதும், உங்களுக்காக ஓய்வெடுக்க நேரத்தை ஒதுக்குங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இப்படியாக நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் வைத்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த காலத்தில் அவருக்காக ஜெபிப்பதற்காக நாம் நேரத்தை ஒதுக்கியிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு நேரத்தை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் திட்டமிடும் பொழுதுதான் நமக்கு அது தெரிகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்காக வான தூதரை விட சற்று தாழ்வாக இருக்கின்ற இந்த மனித குலத்தில் ஆண்டவர் ஒரு மனிதராக பிறந்து இந்த கால சூழ்நிலைக்கு உட்பட்டு ஆண்டவர் வாழ்கின்றார். ஆனால் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கின்றார். காலத்தை நாம் திட்டமிட்டு வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து நமக்கு ஒரு முன்மாதிரி காட்டியிருக்கின்றார். எனவே கடல் அலைகள் ஒருபோதும் ஓய்வதில்லை, அது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, அது தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதே போல காலமும் நமக்காக ஒருபோதும் காத்திருக்காது. இல்லப்பா, ஒரு 2 நிமிடம் தான் லேட்டு, ஒரு 5 நிமிடம் தானே காலதாமதம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்த 2 நிமிடம் 5 நிமிடம் என்பது நமக்கு பெரிதாக தான் காட்டப்படுகிறது. யாராவது ஒரு ஓட்ட பந்தயத்தில் 1 செகண்ட் தோத்தவரிடத்தில் கேட்டுங்கள், அந்த ஒரு நொடியினுடைய மதிப்பு அவருக்கு மட்டும்தான் தெரியும். எனவே பரீட்சையில் தோல்வியடைந்த, வாழ்க்கையில் தோல்வியடைந்த அந்த நபரிடம் கேளுங்கள், 1 வருடத்தினுடைய இழப்பு அவருக்கு மட்டும்தான் தெரியும். எனவே இழந்து போன நேரத்தை நாம் தொலைத்து நம்முடைய வாழ்க்கையும் அதில் நாம் தொலைத்து விடுகின்றோம் என்பதுதான் இந்த உலகம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறாக இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்தி வாழ்ந்து காட்டினாரோ, அதே போல கடவுள் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நாட்களையும் ஆசீர்வாதமான நேரங்களையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்துவோம். நேரத்தை நமக்கென்று பயன்படுத்துவோம், நம்முடைய சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக பயன்படுத்துவோம், ஆண்டவருக்காகவும் நாம் நேரத்தை ஒதுக்கி பயன்படுத்துவோம். நேரம் யாருக்காகவும் ஒருபோதும் காத்திருப்பதில்லை.
என்பது